മാവീര മട്ട. ലെഫ്റ്റനന്റ് കേണൽ മറവൻ മാസ്റ്റർ.
വണങ്ങുകിറോ മഹാവീരരെ, വണങ്ങുകിറോ മഹാവീരരെ.
தமிழீழ தேசத்தின் விடுதலை வேள்வியில் வித்தாகி போன ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களின் வரலாற்று தளங்களில் கடற்புலிகளின் மூத்த உறுப்பினர் லெப்டினன்ட் கர்னல் மரவன் மாஸ்டர் அவர்களின் வரலாற்று பதிவும் தனித்துவமான அத்தியாயமாக பதிவாகியுள்ளது. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வளர்ச்சியில் கடற்புலிகள் படையணி தக்கிய முக்கியத்துவம் வகித்ததோ, அதேபோல் கடற்புலிகளின் வளர்ச்சியிலும் கடற்புலிகளின் அரசியல் துறையின் விரிவாக்கத்திலும் லெப்டினன்ட் கர்னல் மரவன் மாஸ்டர் முதன்மையான பாத்திரம் வகித்தார். அத்தோடு கடற்பிரிகளுக்கு மக்களுக்கும் இடையிலான நெருக்கமான உறவு பாலத்தை கட்டி வளர்ப்பதிலும், தமிழீழ விடுதலை போராட்டம் மக்கள் மயப்படுவதிலும், தனது போராட்ட வாழ்நாளின் இறுதிக்கணம் வரையிலும் அயராது உழைத்தவர் மரவன் மாஸ்டர் அவர்கள். யாழ் மாவட்டத்தில் நெய்த நிலமான வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே அழகிய கத்தோலிக்க கிராமமான தாலியடி மண்ணை பிறப்பிடமாக கொண்ட மரவன் மாஸ்டர் என்ற ஸ்டென்ஸ்லஸ் அவர்கள் தனது இளமை கால கல்வியை யாழ்குடா நாட்டிலும் தென்னிலங்கையிலும் அமைய பெற்றிருந்த முன்னிலையான கல்லூரிகளில் தொடர்ந்தார். இளமை காலத்திலே கலை ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார். அத்தோடு உதயபந்தாட்டம், கரப்பந்தாட்டம், துடுப்பாட்டம் முதலான விளையாட்டுகளிலும் ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார். தனது இளமை காலங்களில் பாடசாலை கல்வியில் சிறந்து விளங்கியதாலும் சாதுரியமான அறிவாற்றலாலும் பாடசாலை ஆசிரியராக நியமனம் பெற்றார். கண்டி மாவட்டம் உள்ளிட்ட தென்னங்கையின் பல்வேறு பாடசாலைகளிலும் தனது ஆசிரியர் சேவையை முன்னெடுத்திருந்தவர். அதன் பின்னரான காலங்களில் தனது சொந்த பிரதேசமான வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உடுத்துறை மகாவித்தியாலயத்திலே ஆசிரியர் சேவையை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் பாடசாலையின் அனைத்து துறைகளின் வளர்ச்சியிலும் முன்னோடியாக திகழ்ந்தவர். தனது ஆசிரியர் காலங்களில் மாணவர்களின் கல்வி விளையாட்டை நன்னடத்தி ஆகிய அனைத்து விடயங்களிலும் கவனம் செலுத்தி அவர்கள் சமுதாயத்தில் நட்பிரச்சிகளாக வளர்வதில் சிறந்ததொரு ஆசானாக திகழ்ந்தார். தமிழ் மொழியோடு ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மொழிகளையும் சாரணமாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர். இல்லற வாழ்க்கையில் இவருக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தவரும் ஆசிரியராக கடமையாற்றி பெரிய நாட்களில் தாலியடி ஓமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையின் அதிபராக கடமையாற்றியவர். மரவன் மாஸ்டரும் அவரது துணைவியாரும் இருவருமே தாலியடி கிராமத்தை பிரபலமாக கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமது இல்லற வாழ்க்கையின் பயனாக லங்கநாயகம், அமுதினி, குமுதினி ஆகிய மூன்று பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராகவும் அவர்கள் விளங்கினார்கள். ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டம் ஆயுத வழியில் வீச்சு பெற்ற காலங்களில் உடுத்துறை மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருந்த ஸ்டென்ஸ்லாஸ் மாஸ்டரும் அதன்பால் ஈர்க்கப்பட்டார். அன்றைய நாட்களில் தமிழர்களின் விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை பல இயக்கங்கள் முன்னெடுத்திருந்தன. ஆனாலும் அந்த கால சூழ்நிலையில் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை கொள்கை வளவாத லட்சிய உறுதியோடு நேர்த்தியான பாதையிலும் முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்கள் தமிழீழ தேசிய தலைவர்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம்தான் என்பதை அன்றைய நாட்களிலேயே ஐயமர நன்குறந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்காக தனது முழுமையான ஆதரவை நல்கினார். 1984 காலப்பகுதி ஜாழ்ப்பாணம் வடமராட்சி ஓட்ட பொறுப்பாளராக சூசியண்ணன் அவர்கள் பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து ஆசிரியரான ஸ்டென்ஸ்லாஸ் மாஸ்டரும் சூசியண்ணன் அவர்களுடன் நெருக்கமாக தொடர்புகளை பேணி வந்தார். அன்றைய நாட்களில் விடுதலை போராட்டத்தின் முக்கியத்துவத்தையும் அதற்கமைவாக ஆயுத போராட்டத்தின் இன்றியமையாத தேவையையும் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் எடுத்து விளக்கி கணிசமான இளைஞர்களையும் உயர் வகுப்பு மாணவர்களையும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைத்து விடுதலை போராட்டத்தின் வளர்ச்சிக்கு அளப்பரிய சேவையாற்றினார். அத்தோடு விடுதலை போராட்டம் தொடர்பான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்து தமிழ் விடுதலை போராட்ட பாதையில் மக்கள் பலவும் ஒரே பாதையில் ஒன்றித்து பயணிக்கும் சேத்திட்டத்தை வடமராட்சி பொறுப்பாளர் சூசியண்ணன் அவர்கள் ஸ்டெனிஸ்ராஜ் மாஸ்டருக்கூடாகவே நெறிப்படுத்தினார். அதாவது ஒருபுறம் பாடசாலை ஆசிரியராகவும் மறுபுறம் விடுதலை போராட்டத்தின் தீவிர ஆதரவாளராகவும் செயற்பட்டுக் கொண்டிருந்த ஸ்டெனிஸ்ராஜ் மாஸ்டர் தானியம் இயக்கத்தில் ஒரு முழுநேர உறுப்பினராகவே செயற்பட விரும்பினார். ஆனாலும் நீங்கள் இப்போதைக்கு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டு பாடசாலை உயர் வகுப்புகள் என்று இளைஞர்கள் மத்தியிலேயும் எங்களோட போராட்டத்தின் தேவையை நீங்கள் சொல்லி விளக்குங்க என்று ஸ்டெனிஸ்ராஜ் மாஸ்டரிடம் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கமைவாக மாஸ்டரம் குறிப்பாக 1984 தொடக்கம் 85 ஆண்டுகால பகுதிகளில் கணிசமான புதிய போராளிகளை இணைத்து தமிழ்நாட்டுக்கு இராணுவ பயிற்சிக்கு அனுப்பி வைத்தார். அத்தோடு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் மாவிலங்கை காட்டுப்பகுதியில் தொடங்கப்பட்ட பயிற்சி பாசறைக்கும் தேவையான புதிய போராளிகளை இணைத்ததிலும் மாஸ்டரின் பங்களிப்பு முக்கியமானது. ஸ்ரீலங்கா இந்திய உடன்படிக்கை 1987 ஜூலையில் கைச்சாத்தாக்கியதை அடுத்து அமைதி என்ற போரில் இந்திய ஆக்கிரமிப்படை எமது தாயக மண்ணில் அகலக்கால் பதித்தது. உடன்படிக்கை விதிகளுக்கு மாறாக இந்திய படையின் அராஜக செயல்களும் அட்டூழியங்களும் தாயகத்தில் தலை தூக்கியிருந்ததால் எங்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இந்திய படைக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் விடுதலை புலிகளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது. அதற்கமைவாக 1987 அக்டோபர் மாதம் 10 அன்று தாயகத்தில் விடுதலை புலிகளுக்கும் இந்திய படைக்கும் பெரும் யுத்தம் வெடித்தது. இதையடுத்து விடுதலை புலிகளையும் விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர்களையும் தேடி அளிக்கின்ற நடவடிக்கையில் இந்திய படை தீவிரமாக இறங்கியது. அதனால் ஸ்டானிஸ்லாஸ் மாஸ்டரும் இந்திய படையின் தேடுதலுக்கு உள்ளாகியிருந்தார். இந்த சூழ்நிலையில் வடமராட்சி அணியில் அங்கம் வகித்த குறிப்பிட்ட போராளிகள் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தின் எல்லைப்புறத்தில் உள்ள போக்கரப்பு, வண்ணாங்குளம், சுண்டிக்குளம் ஆகிய இடங்களில் காட்டுப்பகுதிகளை அண்டியதாக மக்களின் மறைமுகமான ஆதரவோடு தலைமறைவாக தங்கியிருந்து போராட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்திய படையால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த ஸ்டானிஸ்லாஸ் மாஸ்டரும் குறித்த இந்த போராளிகள் அணியோடு இணைந்து கொண்டார். அன்றிலிருந்து சைனட் வெள்ளையை களத்தில் அணிந்து கொண்டு தன்னை ஒரு முழுநேர போராளியாக இணைத்துக் கொண்டார். அப்போது அந்த அணியில் மாஸ்டரின் மகனான லங்கநாயகம் எடிசன் என்ற பெயரோடு போராளியாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார். இந்திய படையின் தொடர்ச்சியான ரோந்து நடவடிக்கைகள் பிரதான சந்திகளில் இந்திய படையின் காவல் நிலையங்கள் கட்டுக்காடு, தாலியடி, நாகர்கோயில் உள்ள இடங்களில் இந்திய படையினரின் பிரதான படைத்தளங்களின இந்திய படையினரின் இறுக்கமான பிடிக்குள் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த சமயத்தில் ஸ்ரீலங்கா மாஸ்டர் மக்களுடைய நெருக்கமாக தொடர்புகளை பேணி போராளிகளுக்கு தேவையான உணவுகளை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளல் மற்றும் போராட்டத்துக்கான புதிய போராளிகளை இணைத்து மணலாற்று காட்டுப்பகுதிக்கு அனுப்பி வைத்தல், ஏனைய போராளிகளை இராணுவ சுற்றி வளைப்புகளிலிருந்து பாதுகாத்தல் முதலான போராட்டத்துக்கு இருந்த எமையாத பணிகளை தனது சாதரியமான அறிவாற்றலால் மிகவும் நேர்த்தியாக நிறைவேற்றியிருந்தார். மாஸ்டரால் இணைக்கப்பட்ட போராளிகள் பின்னாளில் அமைப்பில் துறை சார்ந்த பொறுப்பாளர்களாகவும் அணித்தலைவர்களாகவும் தளபதிகளாகவும் பொறுப்புகள் வகித்தமை குறிப்பிடத்தக்கது. 1991 முற்பகுதியிலே இந்திய படை தமிழக மண்ணிலிருந்து முழுமையாக வெளியேறியதன் பிற்பாடு மீண்டும் வடமராட்சி கொண்ட பொறுப்பேற்றார் சூசி அவர்கள். ஸ்டானிஸ் மாஸ்டர் தனது உறுப்பினர் பெயராக மரவன் என்ற பெயரை தனதாக்கி மரவன் மாஸ்டராக வடமராட்சி அணியில் வலம் வந்தார். மட்டுப்படுத்த அளவில் செயற்பட்டுக் கொண்டிருந்த கடற்புறாணி 1990 செப்டம்பர் மாதம் 19 விடுதலை புலிகளின் கடற்புலிகள் பணியாக பரிணாமம் பெற்ற போது அதுவரை காலமும் வடமராட்சி கூட்டப் பொறுப்பாளராக பொறுப்பு வைத்த சூசி அவர்கள் கடற்புலிகளின் சிறப்பு தளபதியாக பொறுப்பேற்றார். இதையடுத்து மரவன் மாஸ்டரும் வடமராட்சி அணியிலிருந்து கடற்புலிகள் படையணியில் இணைந்து கொண்டார். 1992 கடற்புலிகளின் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக மரவன் மாஸ்டர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரது வாழ்மையோடு கூடிய அரசியல் பேச்சுக்கள் மக்களை பெரிதும் கவர்ந்தன. குறிப்பாக வடமராட்சி வடக்கு, வடமராட்சி கிழக்கு மற்றும் பாசையூர், குருநகர், குழும்புத்துறை, நாவான்துறை, சின்னக்கடை, கொட்டடி பிரதேச வாழ் மக்களோடு நெருக்கமான உறவு நிலையை பேணி சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரையிலும் நீங்கா இடத்தை பிடித்துக் கொண்டார். அந்த வகையில் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள், சமாசங்கள் மற்றும் கடற்தொழிலாளர் ஒன்றியங்கள் ஆகிய சமூக கட்டமைப்புகளுக்கு கூடாக சிங்கள பேரினவாத அரசின் பொருளாதார தடைகளாலும் கடல் வலைய தடை சட்டத்தாலும் மீனவர்கள் மீதான கடற்படையின் கொலைவரி தாக்குதல்களாலும் சொல்லலாம் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த நீதல் நில மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் அந்த சமூக கட்டமைப்புகளுக்கூடாக விடுதலை போராட்டத்துக்கு இன்றியமையாததும் பக்கபலமானதுமான மக்கள் வளத்தை அணிதிரட்டி கடற்புலிகளின் வளர்ச்சியிலும் விரிவாக்கத்திலும் அயராது நிற்கிறார். 1995 பிற்பகுதியிலே அரச படை யாழ் குடாநாட்டின் மீதும் நடத்த சூரிய கதர் ராணுவ நடவடிக்கையின் போது குடாநாட்டிலிருந்து லட்சக்கணக்கான மக்களும் வன்னி பிரதேசத்துக்கு இடம்பெயர்ந்தார்கள். 1996 ஏப்ரல் மாதம் 19 ஜால் குடாநாடு முழுமையாக அரச படையின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியதை அடுத்து விடுதலை புலிகளின் அனைத்து கட்டமைப்புகளும் படையணிகளும் வன்னி பேரில் பிறப்புக்கு நகர்த்தப்பட்டு வன்னியை தளமாக கொண்டு செயற்பட்டன. ஆனாலும் ஜால் குடாநாடு அரச படையின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளானமையானது மரவன் மாஸ்டர் மனதை ஆழ பாதித்திருந்தது. அன்றிலிருந்து அவர் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார். அதாவது தான் மீண்டும் ஜாழ்ப்பாணத்தில் கால் பதிக்கும் வரையிலும் டவுசர் அணிந்து கொள்ள மாட்டேன். இதுவே அந்த சபதம். அன்றிருந்து சாதாரண வெள்ளைச்சாரமும் சேர்த்து அணிந்து கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டார். வன்னியில் கடற்புலிகளின் ஆளுகைக்குட்பட்டிருந்த முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம் ஆகிய இடங்களில் அமைய பெற்றிருந்த கடற்தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் மேலாளராக மரவன் மாஸ்டர் பொறுப்பேற்றுக் கொண்டது. கிராமிய கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களையும் அவற்றை நிர்வகிக்கின்ற சமாசங்களையும் சீரமைத்து புதுப்பொலிவோடு செயற்பட வழிவகுத்ததோடு மரவன் மாஸ்டரின் ஆலோசனைகளுக்கும் வழிகாட்டலுக்கும் அமையவாகவே கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களும் சமாசங்களும் தத்தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தன. மரவன் மாஸ்டர் சிறந்த நாடக எழுத்தாளர், சிறந்த கலைஞர். அத்தோடு பாரம்பரிய கலை வடிவங்களில் ஒன்றான கரகாட்டு மாறுவதிலும் அவரை நெறியாக செய்து அரங்கேற்றுவதிலும் அத்தோடு பாடல்கள் ஏற்ற அபிநயத்தை நெறியால் செய்து அரங்கேற்றுவதிலும் அவருக்கு நிகர் அவர்தான். இன்னும் 5 மணித்துளியில் எதிரியின் போர்க்கப்பல் வெடிக்கும், தமிழீழம் வெற்றி செய்தி படிக்கும் என்ற பாடலுக்கு, அடடா பகியே வாடா வாடா என்ற பாடலுக்கும் அவரால் நெறியால் செய்து அரங்கேற்றப்பட்ட அபிநய நடனங்கள் தேசிய தலைவரின் பாராட்டுதல்களை பெற்றிருந்தது. தேசிய தலைவரின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஏற்ற வகையில் சிறப்பு தளபதி சூசி அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைவாக தமது பணிகளை முன்னெடுத்தவர். தேசிய தலைவரதும் சிறப்பு தளபதியதும் மதிப்புக்கும் விருப்பத்துக்கும் பாத்திரமானவர். சிறப்பு தளபதி அவர்களின் நெருக்கடிகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் தேவையான ஆலோசனைகள் வழங்கி சகல வழிகளிலும் பக்கத்துணியாக இருந்து வழிகாட்டிய ஒரு சிறந்த ஆசான். ஆனாலும் தான் எடுத்த முடிவில் சிறிதும் வலுவாத ஒரு பிடிவாதக்காரர். 2004 December 11 7:30 மரவன் மாஸ்டர் மாரடைப்பு ஏற்பட்டு சாவி தழுவி கொண்டார். அவரது வீட்டுடல் ஜால் குடாநாடு மற்றும் மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கு மக்களின் இறுதி வணக்கத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட போது அலி அலியாக மக்கள் திரண்டு வந்த அவரது வீட்டுடலுக்கு கண்ணீரோடு இறுதி வணக்கம் செலுத்தினார்கள். December 17 உடத்துறை மாவீரர் துயிலுமில்லத்தில் அவரது வீட்டுடல் விதைக்கப்பட்டது. லெப்டினன்ட் கர்னல் மரவன் மாஸ்டரின் மாவீரமகுடம் கேட்டோம்.
கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோ, நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகிறோ, உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மலர்ந்திடும் பூமி ஏனெறியது சாமி, தமக்கென வாழ்ந்தாலேதும் இளையாது பாரெம்முயிர் நாடு, நாம் வாழ்ந்திடும் வீடு நிலத்திலே வாழ்க்கை எங்கள் மண்ணோடு, உயிர்கொடையாகும் வீரர்கள் வாழ்வு கழப்பதிவாகி தினம் வாழும், கழப்பதிவாகி தினம் வாழும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோ, நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.
உயிர்
உயிர் விடும் போது தீ அழுதிடம் பாரு, இனத்தையே காக்கும் இவர் வரலாறு. சாயமை தொடும் போது நாம் அஞ்சுதல் கேடு, துணிந்தவர் யாக்கும் துன்பம் நெருங்காது. நெருப்பென வேகும் வேங்கைகள் தேகம், இனத்துயர்த்தீர ஒளியேற்றும், இனத்துயர்த்தீர இங்கு ஒளியேற்றும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பார்த்தாலே உமை தொழுகின்றோ. நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பார்த்தாலே உமை தொழுகிறோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி.